الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وربطنا على قلوبهم إذ قاموا فقالوا ربنا رب السماوات والأرض لن ندعو من دونه إلها لقد قلنا إذا شططا. وقال نبينا محمد صلى الله عليه وسلم سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله وذكر منهم شاب نشأ في عبادة الله. இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு இருளாகவும் உலகத்துக்கு இறுதியாகவும் அருளாகவும் ரஹ்மத்தாகவும் அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபவு தாபிஈங்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் முஃமின்களாக வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாகட்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு தக்குவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் மனிதர்களை மூன்று நிலைகளில் அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறார். மனிதர்களாக உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே மூன்று கட்டத்தை உலகத்திலே சந்திக்கிறார்கள். அல் குர்ஆன் அந்த மனிதன் சந்திக்கக்கூடிய மூன்று கட்டங்களையும் மிக தெளிவாக சொல்கிறது. அந்த மூன்று கட்டங்களில் இரண்டு கட்டம் மனிதன் பலவீனமாக நோயோடு சிரமத்தோடு பலவீனத்தோடு வாழக்கூடிய ஒரு கட்டம், இன்னும் ஒரு கட்டம் மனிதன் சக்தியோடு ஆரோக்கியத்தோடு துணிச்சலோடு வாழக்கூடிய ஒரு கட்டம். அதைத்தான் நாங்கள் ஒரு மனிதன் உலகத்துக்கு வந்தவுடன் முதலாவது சந்திக்கக்கூடிய கட்டம் சிறுபிராயம், இரண்டாவது வாலிப பருவம், மூன்றாவது வயோதிபம். அல்லாஹுல்லதி கலக்கக்கும் மின் தஃப், அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதனுடைய சிறுபிராயம், அந்த சிறுபிராயத்திலே ஒரு மனிதன் பலஹீனமாக இருக்கிறான். உலகம் என்றால் என்னவென்று தெரியாது, ஆட்சி என்றால் என்னவென்று தெரியாது, அதிகாரம் என்றால் என்னவென்று தெரியாது, எலும்பி நடப்பதற்கு கூட சக்தி கிடையாது. இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது, அது பலவீனமான ஒரு கட்டம் சிறுபிராயம். ثُمَّ جَعَلَ مِنْ بَعْدِ ضَعْفٍ قُوَّةً, பிறகு அல்லாஹு தஆலா இரண்டாவது கட்டத்தை சொல்கிறான். ஒரு மனிதன் உலகத்தில் 60 வருடம் 70 வருடம் வாழக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் அதிகமான நேரங்களை காலங்களை அவனுடைய வாழ்க்கையை வாலிபத்தில் தான் செலவழிக்கிறான். இரண்டாவது கட்டம் அல்லாஹ் சொல்கிறான், ثُمَّ جَعَلَ مِنْ بَعْدِ ضَعْفٍ قُوَّةً. பிறகு அந்த மனிதன் சிறுவனாக வாழ்ந்து வளர்ந்து பிறகு வாலிப பருவத்தை அடைகிறான். அந்த வாலிப பருவத்துக்கு குர்ஆன் சொல்கிற பேர் கூவா, சக்தி நிறைந்த காலம், வலிமையான காலம், எதையும் சாதிக்க முடியுமான காலம். இரண்டாவது கட்டம் மனிதன் வாலிப பருவத்தை அடைகிறான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், எப்படி மனிதன் பிறக்கக்கூடிய நேரத்தில் பலவீனமானவனாக எப்படி உலகத்தில் பிறந்தானோ அதே போன்று 40 வருடம், 50 வருடம், 60 வருடம் அந்த மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற போது பலவீனத்தை அந்த மனிதன் உலகத்திலே சந்திக்கின்றான். பலவீனமானவனாக மாறிவிடுகிறான். உலகத்தை ஆண்டவர்கள், உலகத்தை சாதித்தவர்கள் இறுதியிலே நடக்க முடியாதவர்களாக மாறிவிடுகிறார்கள், பேச முடியாதவர்களாக மாறிவிடுகிறார்கள், சிறுவர்களை போன்று மாறிவிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த 3 நிலைகளையும் அல் குர்ஆன் பேசிவிட்டு, கண்ணியமானவர்களே, இந்த 3 நிலைகளில் மனிதன் இரண்டாவதாக சந்திக்கக்கூடிய நிலை, சக்தி பெற்றவனாக உலகத்திலே வாழ்கின்ற அந்த வாலிப பருவத்தை பற்றி, வாலிபர்களை பற்றி, வாலிப பருவம் இறைவனினால் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகின்ற, பணம் கொடுத்து வாங்க முடியாத, உலகத்தை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு காலம்தான் ஒரு மனிதன் உலகத்திலே வாலிபனாக வாழக்கூடிய காலம் என்பதையும் அல் குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லி தருகிறது. எனவே உலகத்தில் ஒரு மனிதன் சிறுவனாக வாழ்வதை விட அதிகமாக, முதுமையாக வாழ்வதை விட அதிகமாக ஒரு மனிதனுடைய வாலிப பருவம், வாலிபத்தில் அவன் கழிக்கின்ற காலங்கள் அதிகமாக இருக்கிறது. இதனால் தான் கண்ணியமானவர்களே, மறுமையிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தை விட்டு ஒரு மனிதன் பிரிந்ததற்கு பின்னால் மறுமையில் அந்த மனிதனிடத்திலே 4 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 4 கேள்விகளில் முதலாவதாக, அல்லாஹ் வன் உம்ரிஹி, உலகத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் கேட்பான். உலகத்தில் வாழ்ந்த கால நேரங்களை பற்றி அல்லாஹ் கேட்பான். கண்ணியமானவர்களே, வாழ்க்கை என்று சொல்கிற நேரத்தில் சிறு பிராயம், வாலிப பருவம், வயோதிப பருவம், இது 3 சேர்ந்ததுதான் வாழ்க்கை. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், முதலாவது அல்லாஹ் பொதுவாக மனித வாழ்வை பற்றி மனிதனிடத்திலே கேட்டதற்கு பின்னால், குறிப்பாக அல்லாஹ் இரண்டாவதாக வாலிப பருவத்தை பற்றி ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேட்பான். வாலிபத்தை எவ்வாறு செலவழித்தார், வாலிப பருவத்தை எவ்வாறு கழித்தார் என்று வாலிப பருவத்தை பற்றி விசேடமாக அல்லாஹ் ஒரு மனிதனிடத்திலே கேட்பான் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா வாலிபர்கள் சம்பந்தமாக 3 சாரார்களை பற்றி, வாலிபர்கள் செய்த தியாகங்களையும் சேவைகளையும் சாதனைகளையும் அல் குர்ஆனில் பேசுகிற நேரத்திலே 3 சாரார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். முதலாவது ஒரு நபி, அந்த நபியை பற்றி அல்லாஹ் அவர் ஒரு வாலிபர் என்று சொல்லி அவருடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது ஒருவர், அவரும் ஒரு நபி, அவருடைய பெயரிலே அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சூராவை இறக்கி அந்த ஒரு வாலிபனுடைய சம்பவத்தை அல் குர்ஆனிலே சொல்கிறான். மூன்றாவது, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால், நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே ரோமர்கள் வாழ்ந்தார்கள். இந்த ரோமர்களுடைய காலத்தில் ஏழு வாலிபர்கள் நபிமார்களும் அல்ல, நபிமார்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் அல்ல, இஸ்லாத்துக்கு மாற்றமான விரோதமான குடும்பத்தில் பிறந்த ஏழு வாலிபர்கள். கண்ணியமானவர்களே, வாலிப பருவத்தை எவ்வாறு செலவழிக்க வேண்டும், வாலிப பருவத்தில் உலகத்தில் எதனை செய்ய வேண்டும் செய்யலாம் என்பதை அல்லாஹ் இந்த ஏழு வாலிபர்களுடைய சம்பவத்திலே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். கண்ணியமானவர்களே, இந்த ஏழு வாலிபர்களுடைய சம்பவம், இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமானவர்களே, இந்த சூரா கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா மூன்று சம்பவங்களை சொல்லியிருக்கிறான். மூன்று சம்பவங்களில் இரண்டு சம்பவங்கள் நபிமார்களுடைய சம்பவங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களுடைய சம்பவத்தை குர்ஆனில் சொல்வதற்கு முன்னால் முஸ்லீம் அல்லாத குடும்பத்தில் பிறந்து முஸ்லீம்களாக மாறி இஸ்லாத்துக்காக அவர்கள் செய்த தியாகங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நபிமார்களுடைய சம்பவத்தை சொல்வதற்கு முன்னால் அந்த சூராவுடைய ஆரம்பத்தில் இந்த ஏழு வாலிபர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். அந்த சூராவுடைய பெயர், அந்த சூராவில் சொல்லப்பட்ட நபிமார்களுடைய சம்பவங்களை அடிப்படையாக வைத்து அந்த சூராவுக்கு பெயர் வைக்கப்படவில்லை. மாறாக உலகத்தில் ஈமானுக்காக இஸ்லாத்துக்காக வாழ்ந்த ஏழு வாலிபர்களுடைய சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அந்த சூராவுக்கு சூரத்துல் கஹ்ஃப் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த சம்பவத்தில் ஏழு வாலிபர்கள் செல்வந்த குடும்பத்திலே பிறந்தார்கள். செல்வந்த குடும்பம், உலகத்துடைய பொருளாதாரம், கல்வி எல்லா நிலைகளிலும் உச்சகட்டத்தை அடைந்த ஏழு குடும்பத்தில் பிறந்த ஏழு வாலிபர்கள். கண்ணியமானவர்களே, அக்காலகட்டத்தில் வாழ்ந்த நபியை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஊரில் அவர்களை தவிர வேறு முஸ்லீம்கள் கிடையாது. அந்த ஊரில் வாழ முடியாத ஒரு கட்டம் ஏற்படுகிறது. அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட வேண்டும் என்ற நிர்பந்த சூழல் ஏற்படுகிறது. இந்த நேரத்திலே ஏழு வாலிபர்களும், இந்த ஊரில் நாம் வாழ்ந்தால் ஈமானையும் இஸ்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக அந்த ஊரை விட்டு விலகி ஒரு குகையிலே சென்று நாங்கள் வாழ்வோம் என்று குகையை நோக்கி பயணம் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இவர்களுடைய இந்த சம்பவத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே சொல்கிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக். நபியே, உங்களுக்கு நாம் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏழு வாலிபர்களுடைய சம்பவத்தை உண்மையாக உங்களுக்கு சொல்கிறோம். இறைவன் பொய் சொல்வது கிடையாது. அந்த இறைவனே சொல்கிறான், நபஅஹும் பில் ஹக், கூடுதல் குறைவு இல்லாமல் நடந்ததை நடந்த பிரகாரம் அந்த சம்பவத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். என்ன சம்பவம்? அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் சில வாலிபர்கள். வாலிபர்கள் என்று வாலிப பருவத்தை அல்லாஹ் குறித்து சொல்கிறான். அவர்கள் சில வாலிபர்கள், ஆமனு பிரப்பிஹிம், இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள். இறைவன் ஒருவன் என்று உலகத்துக்கு சொன்னார்கள். வசிதனாகும் புதா, அவர்களுக்கு இன்னும் நாங்கள் நேரான பாதைகளை காட்டினோம் என்று சொல்லிவிட்டு, கண்ணியமானவர்களே, நீண்ட சம்பவம். அவர்கள் ஈமானை பாதுகாக்க வேண்டும், ஈமானை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற உறுதியான எண்ணத்தோடு வீடுகளை விட்டு வெளியேறுகிறார்கள். ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டு விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த வாலிபர்கள் வாலிப பருவத்தை, அவர்களுக்கு கிடைத்த பணத்தை, அதிகாரத்தை, சக்தியை இறைவனுக்காக ஈமானுக்காக அர்ப்பணம் செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய உள்ளத்தை நாங்கள் உறுதியாக ஆக்கிவிட்டோம். கண்ணியமானவர்களே, குகைக்கு செல்கிறார்கள், அவர்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பவில்லை. இறைவன் ஒரு சமுதாயத்தை பாதுகாக்க நாடினால் பலமான ஈமான்தாரிகளாக, நல்லமல் செய்யக்கூடியவர்களாக ஒரு சமூகம் உலகத்திலே வாழ்வார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, அந்த சமுதாயத்தை அல்லாஹ் நாடினால் என்றான், நாம் சீ என்று சொல்கின்ற, நாம் வேண்டாம் என்று சொல்கின்ற, வீடுகளை விட்டு நாங்கள் ஒதுக்குகின்ற நாயின் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பான். ஏழு வாலிபர்கள் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஈமானுக்காக உலகத்தை இழப்பதற்கு முன் வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, எமது சமுதாயத்தின் வாலிபர்களுக்கு இவர்களுடைய சம்பவத்திலே முன்மாதிரி இருக்கிறது. எங்களுடைய சமுதாயம், கண்ணியமானவர்களே, ஒரு ஊருடைய, ஒரு நாட்டுடைய ஒரு அறிஞர் சொல்கிறார், ஒரு ஊருடைய எதிர்கால அழிவை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால், ஒரு ஊர் 20 வருடம் 30 வருடத்துக்கு பின்னால் அல்லது 40 வருடத்துக்கு பின்னால் ஒரு ஊர் அழிக்கப்பட போகிறது, ஒரு நாடு அழிய போகிறது என்பதை பெற்றோர்களே, பொறுப்புதாரிகளே, நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால், நீங்கள் வாழ்கின்ற சூழலில் இருக்கின்ற வாலிபர்களை பாருங்கள். எந்த நாட்டில், எந்த பிரதேசத்தில் வாலிபர்கள் சீர்கட்டி விடுவார்களோ, அந்நிய கலாச்சாரங்களுக்கும் இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கைகளுக்கும் கலாச்சாரங்களுக்கும் தத்துவங்களுக்கும் நடை உடை பாவனைகளுக்கும் மொடல் என்ற பெயரில், நாகரீகம் என்ற பெயரில் உலகத்திலே அரங்கேற்றப்படுகின்ற அநாகரீகங்களுக்கும் எந்த ஊருடைய வாலிபர்கள் அடிமையாக மாறிவிடுவார்களோ, அந்த ஊர் இறைவனின் அழிவை நோக்கி பயணிக்கிறது என்பதை ஒரு இஸ்லாமிய அறிஞர் குறிப்பிடுகிறார். ஒரு ஊருடைய சீர்திருத்தம், ஒரு ஊருடைய வெற்றி, ஒரு ஊருடைய எழுச்சி பொருளாதாரத்தில் இல்லை, அந்த ஊருடைய வாலிபர்களுடைய நிலையிலே இருக்கிறது. ஏழு வாலிபர்கள் செல்வந்த குடும்பத்திலே பிறந்தவர்கள் ஈமானுக்காக இஸ்லாத்துக்காக தியாக உணர்வோடு உலகத்திலே ஈமானுடைய உறுதியோடு வாழ்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் ஏழு பேர்கள் என்று. அல்லாஹ் சொல்கிறான், இல்லை, கல்வும் அவர்களை பாதுகாப்பதற்காக நாம் அவர்களோடு ஒரு நாயை அனுப்பினோம், அந்த நாய் ஏழு பேர்களோடு சேர்ந்து 8வது நபர் என்று ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை நாய்க்கு கொடுத்து அல்லாஹ் அந்த சூராவில் நாயையும் கண்ணியப்படுத்தி பேசுகிறான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ஓதுகிறோம் சூரத்துல் கஹ்ஃபை, வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் ஓதுகிறோம் சூரத்துல் கஹ்ஃப் என்று படித்து தருவது. கண்ணியமானவர்களே, வாலிப சமுதாயம் எப்படி இந்த உலகத்தில் முன்மாதிரியாக மாற வேண்டும், முன்மாதிரியாக வாழ வேண்டும், ஈமானோடு வாழ வேண்டும், நடை உடை பாவனை எவ்வாறு இருக்க வேண்டும்? கண்ணியமானவர்களே, இன்று உலகளாவிய ரீதியிலே இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், இஸ்லாமிய உரிமைகள், இஸ்லாமிய கலாச்சாரங்கள், இஸ்லாமிய தத்துவங்கள், இஸ்லாமிய போதனைகள் இந்த உலகத்திலே பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், அது வாலிபர்களால் மாத்திரம் முடியும் என்பதை உலகம் அறிந்திருக்கிறது. அதனால் தான் நாகரீகம் என்ற போர்வையிலே, நாகரீகம் என்ற போர்வையிலே, மொடர்ன் கலாச்சாரம் என்ற போர்வையில் அந்நிய கலாச்சாரங்கள் உலகத்திலே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை அணு அணுவாக ஒரு காலத்திலே சஹாபாக்கள், தாபியீன்கள், அவுலியாக்கள் இந்த உலகத்திலே பின்பற்றினார்கள். அவர்கள் எங்களை விடவும் சிறுபான்மையினர்களாக உலகத்திலே வாழ்ந்தும் அவர்களை அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். முஸ்லிம் அல்லாத நாட்டிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்காக ஈமானோடு வாழ்ந்த ஏழு வாலிபர்களின் சீர்திருத்தத்தை பார்த்த அல்லாஹ் நாயின் மூலம் அவர்களை பாதுகாத்தான். எனவே இறைவனின் பாதுகாப்பு வேண்டுமாக இருந்தால் நபியுடைய சுன்னாவின் பால் நெருங்குவோம், இஸ்லாமிய கலாச்சாரத்தின் பால் நெருங்குவோம். மொடன் என்ற பெயரில் நாசகாரியங்களை அழிவுகளை உலகத்தில் செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களின் வலைகளில் இஸ்லாமிய இளைஞர்கள் சிக்கிவிட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு காலகட்டத்திலே பள்ளிவாசலுக்கு வருகின்ற போது குர்ஆன் சொல்கிறது, யா பனி ஆதம் குது ஸீனதகும் இந்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் பள்ளிவாசலுக்கு தொழ வருவதாக இருந்தால், இங்கு நான் ஹதீஸை சொல்ல வரவில்லை, தத்துவத்தை சொல்ல வரவில்லை, குர்ஆன் சொல்கின்ற குர்ஆனுடைய வசனத்தை சொல்கிறேன். பள்ளிவாசலுக்கு எவ்வாறு வர வேண்டும், பள்ளிவாசலுக்கு வருகின்ற போது எதை அணிந்து கொண்டு வர வேண்டும்? கண்ணியமானவர்களே, இரவிலே தூங்குகின்ற ஆடை, குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய இஸ்லாமிய வாலிபர்கள் பள்ளிவாசலை மதிக்கவில்லை. பள்ளிவாசலுக்கு வந்து இறைவனுக்கு முன்னால் நான் நிற்கின்றேன், சிரம் படுகின்றேன், பள்ளிவாசல் இறைவனின் மாளிகை என்பதை மறந்து விட்டார்களோ தெரியாது. அவர்களின் ஆடைகளை பார்க்கின்ற போது கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களை, சில பகுதிகளில் சில ஊர்களில் கட்ட கழுத்தனை போட்டுக்கொண்டு திரிக்கோட்டரை போட்டுக்கொண்டு கல்யாண வீடுகளுக்கு செல்ல மாட்டார்கள், ஆனால் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். அநாகரீகம் சகோதரர்களே, அநாகரீகம். குர்ஆன் சொல்கிறது, யாவனி ஆதம், உண்மையான ஒரு முஸ்லிம் பள்ளிவாசலில் அல்ல, சமூகத்திலே வாழ்கின்ற போது கூட, குளிக்கின்ற போது, தூங்குகின்ற போது, தனிமையில் இருக்கின்ற போது அணிகின்ற ஆடைகளை நாகரீகம் உள்ள ஒரு வாலிபன், நாகரீகம் உள்ள ஒரு முஸ்லிம் சமுதாயத்திலே அணிய மாட்டான். ஏன்? முஸ்லிமாக வாழக்கூடியவர்கள் வாயினால் இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை, கலாச்சாரங்களை நாசமாக அந்நிய கலாச்சாரங்களை அணிந்து கொண்டு இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம் என்று மற்றவர்களுக்கு காட்ட வேண்டாம். இஸ்லாத்தை பற்றி உலகமெங்கும் வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பள்ளிவாசலுக்கு வருகின்ற போது குர்ஆன் சொல்கிறது, குதுஸி இனத்தக்கும், எந்த அளவுக்கு அலங்காரமாக, எந்த அளவுக்கு அழகாக, எந்த அளவுக்கு பசுந்தாக உங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையில் கலந்து கொள்ள முடியுமோ, முடிந்த அளவு நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு வாருங்கள், தீனா அழகாக வாருங்கள், இஸ்லாம் சொன்ன நாகரிகத்தோடு வாருங்கள், பள்ளிவாசலுக்கு வந்து தொழுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதுக்கு அடுத்ததாக கண்ணியமானவர்களே, அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு அடுத்ததாக அல்லாஹ் ஆதம் அலைஹி ஸலாத்துடைய சம்பவத்தை சொல்கிறான். அரை குறை ஆடை இஸ்லாமிய இளைஞர்கள் அணிவது எந்த அளவுக்கு பாரதூரமானது என்றால், உலகத்தில் மனிதனுக்கு அல்லாஹ் முதலாவது கொடுத்த தண்டனை, உலகத்தில் மனிதனுக்கு அல்லாஹ் முதலாவது கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? மறுமையில் கூட, சுவர்க்கத்தில் கூட நினைத்ததை செய்யலாம், நினைத்ததை உடுக்கலாம், ஆனால் மறுமையில் கூட அரை குறையான ஆடை அணிய முடியாது. இஸ்லாம் எந்த அளவுக்கு அழகான நாகரிகமான மார்க்கம், சுவர்க்கம் சென்றாலும் நிர்வாணமான ஆடைகள், அவுரத்துக்களை மறைவிடங்களை மறைக்க வேண்டிய பகுதிகளை வெளிப்படுத்துகின்ற ஆடைகளை சுவர்க்கத்திலும் அணிய முடியாது. இன்னலக அல்லா தஜூஅ ஃபீஹா வலா தஅரா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நீ சுவர்க்கம் சென்றாலும் சுவர்க்கத்தில் நிர்வாணமான ஆடைகளை உன்னால் அணிய முடியாது. முதலாவது மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதலாவது பெண்மணி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இரண்டு பேர்களும் உலகத்திலே சுவர்க்கத்திலே வாழ்கிறார்கள், ஒரு தவறை செய்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? فَأَكَلَا مِنْهَا فَبَدَتْ لَهُمَا سَوْآتُهُمَا وَتَفِقَا يَخْصِفَانِ عَلَيْهِمَا مِنْ وَرَقِ الْجَنَّةِ. இஸ்லாம் சொல்கிறது அழகாக ஆடை அணிய வேண்டும். மனித இயல்பும் அதைத்தான் சொல்கிறது. ஒரு குழந்தை, ஒரு வயது, இரண்டு வயது, மூன்று வயது, நான்கு வயதை அடைகின்ற பொழுது என்னுடைய குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை அரைகுறை ஆடையோடு நிர்வாணத்தோடு உள்ளாடையோடு எனக்கு முன்னால் வராது. இதுதான் மனித இயல்பு. ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், குறிப்பிட்ட ஒரு மரத்தை காட்டி சொன்னான், இந்த மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிடக் கூடாது. இறுதியில் ஆதம் அலைஹிஸ் ஸலாமும் மனைவியும் சாப்பிட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் சாப்பிட்டவுடன் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை நரகம் அல்ல, அவர்கள் அணிந்திருந்த ஆடையை அல்லாஹ் கலட்டி விடுகிறான், அணிந்திருந்த ஆடையை கலட்டி விடுகிறான். குர்ஆன் சொல்கிறது, பதத் லஹுமா ஸவ்ஆதுஹுமா, யாரும் பார்க்கவில்லை, உலகத்தில் இருந்ததே இரண்டு இரண்டு பேர்கள் தான், ஆதமும் ஹவ்வாவும். அவர்களுடைய மறைவிடங்களை அவுரத்துக்களை யாருமே பார்க்கவில்லை. அவுரத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான். என்ன செய்தார்கள் தெரியுமா? யாரும் காணவில்லை தானே, யாரும் இல்லை தானே என்று நிர்வாணமாக அவர்கள் இருக்கவில்லை. அரைகுறை ஆடையோடு திரிக்கோட்டரோடு கட்ட கழுசனோடு அவர்கள் இருக்கவில்லை. மனிதனாக பிறந்தவர்கள், மிருகத்தின் கலாச்சாரத்துக்கு உள்வாங்கப்படாதவர்கள். ஏன்? ஆடை அணிவது, அதனை முழுமையாக அணிவது இஸ்லாமிய கலாச்சாரம். அரைகுறை ஆடை அணிவது இஸ்லாத்துக்கு மாற்றமான கலாச்சாரம். ஆடை அணியாமல் வாழ்வது மிருகத்தின் கலாச்சாரம். கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? எந்த கனியை சாப்பிட்டார்களோ, எந்த பழத்தை சாப்பிட்டார்களோ, அந்த மரத்துடைய இலைகளையும் குலைகளையும் பிச்சி இலையினால் குலையினால் காட்டு வாசிகள் ஆடை அணிவதை போன்று இலை குலைகளினால் தன்னுடைய உடம்பை மறைத்துக் கொண்டார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும். கண்ணியமானவர்கள், இதுதான் இஸ்லாமிய முன்மாதிரி, இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம், இதுதான் இஸ்லாமிய நாகரிகம். அணிகின்ற ஆடை நாகரிகமாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும். குறிப்பாக இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை செய்கின்ற போது, சமூகத்தோடு சபைக்கு வருகின்ற போது நாகரிகமாக அணிய வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறது, ஆண்களையும் பெண்களையும். எனவே உலகத்தில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது தண்டனை, மறைக்க வேண்டிய பகுதியை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினார். கண்ணியமானவர்கள், எனவே வாலிப சமுதாயம், நாகரீகம் என்ற போர்வையிலே மரணத்தையும் கபரையும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் என்ன நாகரீகத்தின், என்ன கலாச்சாரத்தின், எந்த தத்துவத்துக்கு பின்னால் நீங்கள் சென்றாலும் மரணம் உங்களை துரத்துகிறது. நீங்கள் மரணித்தால் கபன் புடவைதான் உங்களுடைய கலாச்சாரம், கபன் புடவைதான் உங்களுடைய அடையாளம். அந்த கபன் புடவையை கூட நபி அவர்கள், கபன் கூட எவ்வாறு இருக்க வேண்டும், மரணித்த மையத்தை எவ்வாறு உடுப்பாட்ட வேண்டும் என்று இஸ்லாம் போதித்திருக்கிறது. கபனுடைய விடயத்தில் கூட நபி அவர்கள் சொன்னார்கள், மிக விலை கொடுத்து பெருமதியான புடவைகளை கபனாக நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டாம், விலை குறைந்த புடவைகளை கபனாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், மரணித்தவர்களுக்கு விலை குறைந்த புடவைகளினால் கபன் செய்யுங்கள். ஏனென்றால் கபருக்குள்ளால் நீங்கள் வைக்கப்பட்டதற்கு பின்னால் உங்களுடைய உடம்பு, உங்களுடைய எலும்பு, உங்களுடைய முட்கள் தரிப்பதற்கு முன்னால் உங்களுக்கு கபன் செய்யப்பட்ட அந்த புடவை தரித்துவிடும். அதனால் சாதாரணமான புடவையினால் கபன் செய்து கொள்ளுங்கள் என்று மரணத்துக்கு பின்னால் ஒருவரை எவ்வாறு ஆடை அணிவிக்க வேண்டும் என்பதையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்து காட்டினார்கள் இந்த சமுதாயத்துக்கு. அன்று இஸ்லாமிய சகோதரர், எனவே குர்ஆன் மூன்று சாரார் வாலிபர்கள் உலகத்தில் சாதித்த உண்மையான சாதனையாளர்களின் மூன்று சம்பவங்களை சொல்லி, முதலாவதாக ஏழு வாலிபர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, முதலாவது ஏழு பேர்களும் நன்மைக்காக ஈமானுக்காக உலகத்தில் தியாகம் செய்த ஏழு பேர்கள். இரண்டாவது, ஒரு வாலிபன் பிற்காலத்தில் நபியாக அனுப்பப்பட்டார், அந்த நபிதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் 25 நபிமார்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அது இல்லாமல் இன்னும் சில நபி அல்லாதவர்களுடைய சம்பவங்களையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த அனைத்து சம்பவங்களையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு சம்பவத்தை, ஒரே ஒரு சம்பவத்தை நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நான் சொன்ன சம்பவங்களில் மிக அழகான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சம்பவத்தை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், அழகான ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். என்ன சம்பவம்? நீண்ட சம்பவம். யூசுப் என்ற வாலிபன், அந்த வாலிபனுக்கு ஏற்பட்ட சோதனை, அந்த வாலிபனின் ஈமானின் நிலை, அந்த வாலிபன் வாழ்ந்த சூழல், அந்த வாலிபன் தன்னை எப்படி பாவமான சூழலில் வாழ்கின்ற ஒரு வாலிபன் பாவத்தை விட்டும் எப்படி தன்னை பாதுகாக்க வேண்டும் என்ற முன்மாதிரியை அல்லாஹ் அந்த சம்பவத்திலே சொல்வதற்கு முன்னால் நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், அழகான ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன். கண்ணியமானவர்கள், என்ன சம்பவம்? வாலிப பருவம். வாலிப பருவத்தில் உடம்பில் சக்தி இருக்கும், உடம்பில் உணர்வுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், இச்சைகள் இருக்கும். இதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், வாலிபர்களை பார்த்து, வாலிப பருவத்தில் தான் ஒரு மனிதன் அதிகமான தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றான், வாலிபத்தில் தான் ஒரு மனிதன் அதிகமாக பாவம் செய்கிறான். இதனால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு வாலிபன் பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்து அந்த பாவத்தை விடுகிறான் என்றால் அந்த வாலிபனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். ஏன்? பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ள முடியுமா? முடியாத ஒரு காலம், முடியாத வயது, உணர்வுகளும் ஆசைகளும் கொந்தளிக்கின்ற ஒரு பருவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கவில்லை, தனிமையில் இருக்கிறார்கள், தன்னுடைய நாடல்ல வேறொரு நாட்டுக்கு போயிருக்கிறார்கள், அழகாக இருக்கிறார்கள், அழகான பெண்மணி கூப்பிடுகின்றால் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஜன்னல்கள் மூடப்பட்டிருக்கிறது, யாரும் காணவில்லை, பாவத்தை இவர்கள் தேடி போகவில்லை, பாவம் இவரை தேடி வருகிறது. பாவம் செய்வதற்கான ஐந்து நிலைகளும் ஐந்து சந்தர்ப்பங்களும் கிடைத்தது, ஐந்து சந்தர்ப்பங்களும் கிடைத்தது. மனிதன் நபியாக இருக்கவில்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகான வாலிபன், சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம், விபச்சாரத்தை செய்து விடுவோம், மனதிலே ஆசை வருகிறது. லகது ஹம்ம பிஹா, யூசுஃபுடைய உள்ளத்தில் பாவத்தை செய்வோம் என்ற உணர்வு வருகிறது. கண்ணியமானவர்கள், இந்த நேரத்தில் கால மஹாதல்லா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மறுமை ஞாபகத்திலே வருகிறது, கபரு ஞாபகத்திலே வருகிறது, நரகம் ஞாபகத்திலே வருகிறது. மஹாதல்லா, அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விரண்டோடுகிறார்கள், விரண்டோடுகிறார்கள், பாவம் வேண்டாம் என்று ஆசையை அடக்கிக் கொள்கிறார்கள், கட்டுப்படுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களை, இறுதியில் செய்யாத ஒரு குற்றத்துக்கு குற்றம் சுமத்தாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு செல்கிறார்கள். சிறைச்சாலையில் பல வருட காலங்கள் தண்டனை அனுபவிக்கிறார்கள், பொறுமையோடு வெளியே வருகிறார்கள். அல்லாஹ் எகிப்துடைய பொருளாதார அமைச்சியை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையிலே அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த சம்பவத்தின் ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் அல்லாஹ் சூரா யூசுஃபில் சொல்லிவிட்டு கண்ணியமானவர்களே அல்லாஹ் சொல்கிறான், இந்த சம்பவம் எனக்கு ஆக விருப்பமான சம்பவம், அழகான சம்பவம். என்ன சம்பவம் சகோதரர்களே? நபி அல்ல, நபியாக வருவதற்கு முன்னால் வாலிப பருவத்தில் பாவத்தை விட்டும் ஒரு வாலிபன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார், தவிர்த்துக் கொள்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், இது ஒரு அழகான சம்பவம். இன்னஹு மின் இபாதினல் முக்லசீன், நபியாக வருவதற்கு முன்னால் அல்லாஹ் யூசுஃபை பார்த்து சொல்கிறான், யூசுப் நீங்க ஒரு சுத்தமான ஒரு வாலிபன், சுத்தமானவர், பரிசுத்தமானவர், பாவத்துடைய சூழலிலும் ஈமானுடைய உறுதியோடு பாவம் செய்யாது, அந்நிய கலாச்சாரத்துக்குள்ளால் உள்வாங்கப்படாமல் ஈமானோடு உண்மையான முஸ்லீமாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தமானவர்கள், இஹ்லாஸ் உள்ளவர்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, வாலிப பருவம் நாசகாரியங்களை, அனாச்சாரங்களை, அடாவடித்தனங்களை, வன்முறைகளை செய்கின்ற பருவம் அல்ல. வாலிபத்தை இஸ்லாத்துக்காக, இபாதத்துக்காக, சமுதாயத்துக்காக, குடும்பத்துக்காக, ஊர் மக்களுக்காக, நல்ல விடயங்களுக்காக வாலிபத்தை நாங்கள் செலவழிப்போம். மரணத்துக்கு பின்னால், மரணத்துக்கு பின்னால் கண்ணியமானவர்களே, மஹ்ஷருடைய மைதானத்தில் தண்ணீர் வேண்டும் சாகத்தோடு உலக மக்கள் எல்லோரும் ஓடி வரக்கூடிய அந்த தினத்திலே, உஷ்ணத்திலே உலக மக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த தினத்திலே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசுக்கு பக்கத்திலே அவர்களை அமர வைத்து அரிசுடைய நிழலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். அதிலே இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னது, ஷாகுன் நஷ்அபி இபாதத்தில்லா, தன்னுடைய வாரிப பருவத்தை இபாதத்திலே நல்ல விடயங்களில் நற்கர்மங்களில் இஸ்லாம் சொன்ன விதத்திலே வாலிபத்தை செலவழித்த ஒரு வாலிபனை அழைத்து உலக மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் அவருக்கு அரசுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு முன்னால் இஸ்லாம் வருவதற்கு வந்ததற்கு பின்னால் உலகத்திலே வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள் நல்லடியார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வாலிபர்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. குறிப்பாக நான்கு ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கையிலும் நான்கு விதமான முன்மாதிரிகளை குறிப்பாக வாலிபர்களுக்கு அல்லாஹு தஆலா அளித்திருக்கிறார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது 37 வயது, உமர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது 27 வயது, அலி ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது சிறுவன், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது 35-36 வயது வாலிபன். இந்த நான்கு கலீஃபாக்களுடைய வாழ்க்கை சுருக்கம் இஸ்லாமிய வாலிபர்களுக்கு அதிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அபூபக்கர் ரழியுடைய வாழ்க்கையின் தியாக உணர்வை வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சக்தி துணிச்சல், அதனை வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். தனது சக்தியை, தனக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தியை போதைக்கும் மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமைகளாக மாறி உங்களுடைய சக்திகளை வீணாக்கிக் கொள்ள வேண்டாம். உமருடைய வாழ்க்கை உங்களுக்கு அதனை போதிக்கின்றது. சக்தியை இஸ்லாத்துக்காக பயன்படுத்துவோம் என்ற முன்மாதிரி உமருடைய வாழ்க்கையில் இருக்கிறது ரழியல்லாஹு அன்ஹு. மூன்றாவது, ஒரு வாலிபன் வெட்க உணர்வுள்ளவனாக மாற வேண்டும். வெட்கம் என்றால் மற்றவர்களை பார்த்து கூச்சப்படுவதல்ல, இறைவன் என்னை பார்க்கிறான் என்று நினைத்து பாவத்தை விடுவது. இறைவன் என்னை பார்க்கிறான் என்று நினைத்து தனிமையில் செய்கின்ற பாவங்களை விடுவதுதான் வெட்கம். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் நபி அவர்கள் சொன்னார்கள், உஸ்மானை விட உலகத்தில் வெட்க உணர்வு உள்ளவர்கள் என்னுடைய உம்மத்தில் யாரும் கிடையாது. அந்த உஸ்மானுடைய வெட்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவோம். அலி ரழியல்லாஹு அன்ஹுடைய உண்மைக்காக சத்தியத்துக்காக வெளிப்படுத்துகின்ற வீரம், உண்மைக்காக சத்தியத்துக்காக இஸ்லாத்துக்காக வெளிப்படுத்துகின்ற வீர உணர்வை வாலிபர்கள் அலியுடைய வாழ்க்கையிலே படிக்க வேண்டும் ரழியல்லாஹு அன்ஹு. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு சமுதாயத்தின் வாலிபர்கள் சீராகிவிட்டால் அந்த சமுதாயத்தின் சிறார்கள் சீராகி விடுவார்கள். ஒரு சமுதாயத்தின் வாலிபர்கள் எவ்வாறு வாழ்கிறார்களோ, மன் ஷப்பா அலா ஷயின் ஷாபா அலை, ஒரு வாலிபன் வாலிப பருவத்தை எவ்வாறு கழிக்கின்றாரோ அவ்வாறுதான் அவருடைய வயோதிபம் அமைந்திருக்கும். வாலிபத்தில் தொழுகை இல்லையா, வயோதிபத்தில் தொழுகை இருக்காது. வாலிபத்தில் பாவமா, வயோதிபத்திலும் பாவம் இருக்கும். வாலிபத்தில் அந்நிய கலாச்சார முறையில் டிரெஸ் கோட், ஆடை அணிகின்ற முறை இருக்கிறதா, நடை உடை பாவனை இருக்கிறதா, அதுதான் உன்னுடைய வயோதிபத்திலும் உன்னுடைய குழந்தையும் அதைத்தான் பலவும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எனவே கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய நேரம் இபாதத்திலும் இஸ்லாத்திலும் நல்ல விடயங்களிலும் ஹலாலானவற்றை சம்பாதிப்பதிலும் அவர்களுடைய நேரங்களும் சக்திகளும் அறிவும் பயன்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், ஐந்து விடயங்களை சொல்லி அதிலே முதலாவது சொன்னார்கள், ஐந்து விடயங்கள் உன்னை வந்து சந்திப்பதற்கு முன்னால், ஐந்து நிலைகளை மனிதன் நீ சந்திப்பதற்கு முன்னால் ஐந்து நிஅமத்துக்களை பயன்படுத்திக் கொள். அதிலே முதலாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், யுவதிகளே உங்களுடைய வாலிபத்தை வயோதிபம் வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாலிபத்திலே நல்லமல்கள் செய்வீர்கள், தொழுவீர்கள், சதக்கா கொடுத்தீர்கள், வயோதிபத்தில் முடியாமல் போய்விடுகிறது. நின்று கொண்டு தொழுகிறவர்கள் உட்கார்ந்து கொண்டு தொழுகிறார்கள். வாலிபத்தில் அவர்கள் முறையாக நன்மைகளை செய்த காரணத்தினால் வயோதிபத்தில் முடியாமல் போகின்ற போது வாலிபத்தில் செய்கின்ற நன்மைகளை வயோதிபத்திலும் அல்லாஹ் கொடுக்கிறான். இதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், வாலிபத்தை வயோதிபம் வருவதற்கு முன்னால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் 40 வயதுக்கு பின்னால் ஒருவன் வயோதிபனாக கணிக்கப்படுகிறான். 40 வயதை தாண்டுவதற்கு முன்னால் வாழ்கின்ற இளைஞர்களே, 40 வயதை கடந்ததற்கு பின்னால் கைசேதப்படுவதற்கு முன்னால் வாலிப பருவத்தை, 40க்கு முன்னால் வாழ்கின்ற உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து, ஈமானுக்காக வாழ்ந்து, ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. யாழ்ல எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்ல எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்ல இந்த உலகத்திலே ஏற்பட்ட சோதனைகளையும் வலாய் முசீபத்துக்களையும், குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய பிரதேசத்திலே ஏற்பட்ட அடாவடித்தனங்கள், அநியாயங்கள், நாச காரியங்களை விட்டு இந்த இஸ்லாமிய உம்மாவை யாழ்ல இந்த வினாடியை பாதுகாப்பாயாக. முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களையும், மதரசாக்களையும், கல்வி நிலையங்களையும், முஸ்லீம்கள் வாழக்கூடிய பிரதேசங்களையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய வாணவர்களின் மூலமாக பாதுகாப்பாயாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி
வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.